கீர்த்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறையருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள் இரண்டாம் பாடம் ஞானாசிரியர் உமாபதி சிவம் அருளிய திருவருட்பயன்
வகுப்பு 32.
சிவலிங்கம் நீண்டதாய நாதரூபமாகவும் பீடம் வட்டித்த விந்து ரூபமாகவும் முறையே சிவமாயும் சத்தியாயும் அமைந்துள்ளன.
நாதம் அறிவு நாங்கள் வட்டமான என்று எழுதுவோம், அவர்கள் வட்டித்த என்று எழுதுகிறார். அந்த பழைய தமிழ் கல்வியினுடைய ஆழம் அவர்களை அப்படியே அந்த சரியான சொற்களை பிரயோகிக்கப்பட பண்ணுகிறது. நீளமாகிய லிங்க ரூபமாகவையும் வட்டித்ததாகிய சக்தி ரூபமாகவும் ரெண்டும் கலந்திருக்கிறது. சிவம் சக்தி கலந்தது என்பதை அருவ ரூபத்துக்கு காட்டுகிறது.
நாதம் லிங்கமித்யேயம் பிந்து பீடமுதாகிருதம் என்பதை வாதுளத்தில் காண்க. இந்த சிவம் சதாசிவம்
என்பது ஆகமத்தின் ஒரு ஆகமத்தினுடைய பெயர். அதை நீங்கள் பதிவு செய்து கொண்டு போங்க. வாதுளத்தில் காண்க என்றால் வாதுள ஆகமத்தில் காண்க.
இந்த சிவம் சதாசிவம் எனவும் சக்தி மனோன்மணி எனவும் சொல்லப்படும். லிங்கே சம்பு சமுத்பூதோ நாம்னா சதாசிவனேது, பீடே சக்தி சமுத்பூதோ நாம் செய்வ மனோன்மணி என்று சுப்பிரபேதம் கூறுகின்றது.
சிவலிங்கம் அமைக்கிற பொழுது அதற்கு சக்தி சக்தியை சில இடங்களிலே தனியே வைப்பார்கள், அதுக்கு மனோன்மணி என்று பெயர். நான் உண்மையிலே அந்த லிங்கம்தான் சிவம், அந்த ஆவுடையார் தான் மனோன்மணி, அந்த சக்திக்கு பெயரிடுகிற பொழுது அப்படி பெயரிடுவார்கள். ஆனால் கோயில்களிலே சில கோயில்களிலே மனோன்மணி என்ற தேவியை தனியையும் பிரதிஷ்டை பண்ணுகிற முறை இருக்கிறது.
குடிலையாகிய பிரணவமே சகல தத்துவங்களுக்கும் மேலாய் நிற்றார் போலும் அதற்கு கர்த்தாவாகியவனே விநாயக கடவுள் முதல் வணங்கப்படுவதும் பிரணவாகரம் மந்திரங்கள் எல்லாவற்றிற்கும் முதலில் உச்சரிக்கப்படுவதும் ஆம்.
பிரணவாகரம் என்று அதை ஒரு தனி ஒரு அச்சரமாகவே கொள்கிறார்கள். அதையெல்லாம் கவனியுங்கள். பிரணவாகரம் மந்திரங்களுக்கு முன்னாலே உச்சரிக்கப்படுகிறது என்றால் பிரணவம் என்பதை ஒரு அக்கரமாகவே எடுக்கிறார். ஓம் என்ற ரெண்டெழுத்தினுடைய கூட்டம் ஓரெழுத்தாக ஒழிக்கிறது தான் வழக்கம். அதனாலேதான் வைஷ்ணவத்திலே ஓம் என்ற சொல்லையும் எட்டெழுத்து மந்திரத்திலே ஒரு அச்சரமாக சேர்த்துக் கொள்கிறார்.
ஈஸ்வர தத்துவமும் இதிலே ஞான சக்தி மிக்க செல்லுதலால் சுத்த வித்யா தத்துவமும் தோன்றும். இல்லைங்க சாரி சாரி, இது மேற்கோள் முடிந்தது. இங்க சுத்த தத்துவங்களான தாவன சிவம் சக்தி சதாசிவம் ஈஸ்வரம் சுத்த வித்தை ஆகிய ஐந்துமாம். இவற்றுள் சிவ தத்துவம் சிவபிரானது ஞான சக்தியின் சங்கற்பத்தால் சுத்த மாயையிலிருந்து தோன்றுவது.
இதுதான் நான் சொன்னது. இந்த தோற்ற முறைமைகள் இவர்களிடம் படித்துக் கொள்ளுங்கள். எனக்கு இதை ஞாபகத்துல வைத்து சொல்ல முடியாது, நீங்கள் வைத்திருக்கலாம் உங்களுக்கு இருக்கிற அறிவிட்டபடியால். நான் ரொம்ப பிந்தி படித்தவன் என்றபடியால் இப்படி இருக்கிறது என்று தெரியுமே தவிர மனதிலே வைத்து என்னால் சொல்ல முடியவில்லை. நீங்கள் சொல்ல பழகிக் கொள்ளுங்கள். எது இதிலே இருந்து தோன்ற நாங்கள் சொல்லுகிற பொழுது அடுத்தடுத்து தோன்றுகிறது போல சொல்லுவோம். தத்துவங்களை அவர்கள் தான் சரியான முறையிலே எங்கே இருந்து எது தோன்றுகிறது என்று சொல்வார்கள். அதே இந்த படத்திலையும் காட்டியிருப்பார், நீங்கள் பார்க்கலாம். இப்பொழுது படிக்கிற பொழுது அதை கவனித்து படியுங்கள்.
இவற்றுள் சிவ தத்துவம் சிவபிரானது ஞான சக்தியின் சங்கற்பத்தால் சுத்தமாயிலிருந்து தோன்றுவது. சூக்குமை வாக்காகிய நாதம் இத்தத்துவத்தை பற்றி நிற்றலால் இது நாத தத்துவம் எனவும் படும்.
சிவ தத்துவத்திற்கு ஏன் நாத தத்துவம் என்று பெயர் வந்தது என்பதற்கு சொல்லுகிறார். சூக்குமை வாக்காகிய நாதம் இந்த தத்துவத்தை பற்றி நிற்கிறபடியால் இதற்கு நாத தத்துவம் என்றும் பெயர் வந்தது சிவ தத்துவத்துக்கு.
இப்படி சிவ தத்துவமாய் நின்ற சுத்தமாயை சிவபிரானது கிரியாசக்தியின் சங்கற்பத்தினால் சக்தி தத்துவம் ஆகும். இது பைசந்தி என்னும் வாக்கிற்கு பற்றுக்கோடாகலின் விந்து தத்துவம் என்றும் பெயர் பட்டு நிற்கும். சிவபிரானது ஞான கிரியாசக்திகளின் சங்கற்பத்தால் சக்தி தத்துவத்தினின்றும் சதாசிவ சத்துவம் தோன்றும். இதிலே கிரியாசக்தியின் சங்கற்பம் மிக்கு செல்லுதலால் இதிலிருந்து ஈஸ்வர தத்துவமும் இதிலே ஞான சக்தி மிக்கு செல்லுதலால் சுத்த வித்யா தத்துவமும் தோன்றும்.
அதாவது சிவதத்துவம் சக்தி தத்துவம், சக்தி தத்துவத்தில இருந்துதான் சதாக்கியம் தோன்றுகிறது. பிறகு அதிலே அந்த சதாக்கியத்திலே ஒவ்வொன்றும் நிகழ்கிற பொழுது அந்த இடத்தை படியுங்கள். சக்தி தத்துவத்திலே இருந்து சதாக்கியம் தோன்றும்.
சிவபிரானது ஞான கிரியா சக்திகளின் சங்கற்பத்தால் சத்திய தத்துவத்தினின்றும் சதாசிவ தத்துவம் தோன்றும். இதிலே கிரியாசக்தியின் சங்கற்பம் மிக்கு செல்லுதலால் இதிலிருந்து ஈஸ்வர தத்துவமும், இதிலே ஞானசக்தி மிக்கு செல்லுதலால் சுத்த வித்யா தத்துவமும் தோன்றும்.
எல்லாம் சாதாக்கியத்திலே இருந்துதான் இது ரெண்டும் தோன்றும்.
இவற்றில் உள்ள சிவசக்திகளும் அவற்றின் கலைகளும் ஆன்மாக்களும் அடுத்த பக்கத்தில் காட்டப்படும் கோட்டு வடிவத்தில் காண்க. ஒரு டேபிள் போட்டுக்காருங்க, இதோட தான் இதோட நிறுத்தினோங்க ஐயா. நம்ம பழைய பாடத்துல அசுத்த மாயையிலிருந்து காலம், நியதி, கலை ஆகிய மூன்றும் தோன்றும். காலம் ஆன்மாக்களுக்குரிய இன்ப துன்பமாகிய போகங்களை அனுபவிக்க வேண்டிய காலங்களிலே சிவசக்தியினுடைய தூண்டுதலால் அனுபவிக்க செய்வது.
அதாவது இனி நீங்கள் கொஞ்சம் கூர்மையாக, உங்களுக்கு இப்ப ஏற்கனவே ஒரு தத்துவ அடிப்படை நாங்கள் விளங்கி விட்டோம்ல, காலகத்துவத்துக்கு இவர்கள் மேலதிகமாக தருகிற செய்திகளை நீங்கள் அப்படியே உள்வாங்குங்கள். வாசியங்கள். அசுத்தமாயிலிருந்து
அசுத்தமாயிலிருந்து காலம், நியதி, கலை ஆகிய மூன்றும் தோன்றும். காலம் ஆன்மாக்களுக்குரிய இன்ப துன்பமாகிய போகங்களை அனுபவிக்க வேண்டிய காலங்களிலே சிவசக்தியினுடைய தூண்டுதலால் அனுபவிக்க செய்வது. நியதி அவரவர் செய்த கர்மத்தின் பலனை ஏறாமலும் குறையாமலும் அளவாக அனுபவிக்கும் ஒழுங்கை செய்வது. நியதி என்றால் ஒழுங்கு.
ஒழுங்கு அதாவது நியதி தத்துவம் என்ன செய்யும் என்றால், அவரவருக்குரிய வினை இன்னொரு வினை வந்து நம்மோடு கலக்கக்கூடாது, நம்முடைய வினை நம் அனுபவிக்காமல் தப்பக்கூடாது. இதை வரையறை செய்கிற வேலை நியதி தத்துவத்தினுடைய வேலை.
கலையானது கர்மத்தினால் வரும் இன்ப துன்ப நுகர்ச்சியினால் ஆணவ பிணிப்பு குறைய ஆன்மாவினது கிரியாசக்தி சிறிது சிறிதாக விளங்குவதற்கு துணையாய் நிற்பது.
திருப்பி படியுங்கள்.
கலையானது கர்மத்தினால் வரும் இன்ப துன்ப நுகர்ச்சியினால் ஆணவ பிணிப்பு குறைய ஆன்மாவினது கிரியாசக்தி சிறிது சிறிதாக விளங்குவதற்கு துணையாய் நிற்பது.
கிரியாசக்தி ஆணவத்தை செயல், ஆன்மாவை ஆன்மாவினுடைய செயற்சக்தியை விளங்க செய்வது.
கலையினின்றும் வித்தை தோன்றும்.
இப்ப பாருங்க, இதை கொஞ்சம் கவனிச்சிருங்க. இது மூன்றும் சுத்தமாயிலிருந்து தோன்றுவது, காலம், நியதி, கலை. இனி அடுத்தது நாம காலம், நியதி, கலை போனால் அடுத்தது வித்தையராகம். இனி தோன்றுவது அசுத்தமாயிலிருந்து தோன்றவில்லை. அதை அதைத்தான் இப்ப நான் உங்களை கவனிங்க கவனிங்க என்று சொல்றதுக்கு காரணம், அதை எங்கே தோன்றுகிறது என்று பாருங்கள்.
கலையின் நின்றும் வித்தை தோன்றும்.
கலை தத்துவத்திலே இருந்துதான் வித்தை பிறக்கும். முதல் மூன்றும் அசுத்தமாயிலிருந்து தோன்றும். இனி இனி நான் ஒவ்வொன்றையும் குறுக்கிடாமல் விடுகிறேன், நீங்களே கவனித்துக் கொள்ளுங்கள் எதில இருந்து எது தோன்றுகிறது என்று. முதல் மூன்று தத்துவங்களும் அசுத்தமாயிலே இருந்து, மூன்றா நாலாவதாகிய வித்தை தத்துவம் கலையிலே இருந்தே பிறக்கிறது.
கலையின் நின்றும் வித்தை தோன்றும். இது ஆணவ வலி குறைய ஆன்மாவிருந்து ஞானசக்தி விளங்குவதற்கு துணையாய் நிற்பது. வித்தை நின்றும் இராகம் தோன்றும். ஐயா இங்க இராகம் இராகம் போடுறாங்க ஐயா, அராகம்
போடாம ராவண்ணா என்று எடுத்த தமிழ்ல முன்னுக்கு பாவிக்கிற வழக்கம் இல்லை.
இல்ல அது இல்ல, முன்னாடி எல்லாம் அராகம் படிச்சிருக்கோம், இங்க இராகம்னு போடுறாங்க, ஈ போடுறாங்க. ஏனா
ரெண்டும் ஒன்றுதான், ரெண்டும் ஒன்றுதான்.
வித்தை நின்றும் இராகம் தோன்றும். இது ஆன்மாக்களின் மலத்துக்கு தக்கதாக பிரகிருதி தத்துவத்தில் உள்ள விஷயங்களிலே செல்லும் தன்மையான ஆசையை உண்டாக செய்வது. ஆதலால் இது ஆன்மாவின் இச்சாசக்தி முயற்சி செய்ய துணையாவது.
இதுவரைக்கும் நீங்கள் அந்த அஞ்சோடையும் விளங்கி கொண்டீர்கள். என்ன விளங்கி கொண்டீர்கள் என்றால், அசுத்தமாயிலிருந்து காலம், நியதி, கலை, பிறகு கலையிலே இருந்து வித்தை, பிறகு வித்தையிலே இருந்து அராகம். ராகத்தை ராகம் என்றும் சொல்லலாம். ஆகவே அதுல நீங்கள் குழம்ப தேவையில்லை. இந்த பெயர் வித்தியாசம், அதாவது ராவண்ணாவை முன்னுக்கு போடாமல் அதற்கு ஒரு எழுத்து சேர்க்கிற வழக்கம் இருக்கு. அது இங்கே ஆனா சேர்த்திருக்கிறார்கள், சில பேர் ஈனா சேர்ப்பார்கள்.
இங்க ஈனா சேர்த்திருக்காங்க,
இங்கே ஈனா சேர்த்திருக்கிறார்கள், சில பேர் ஆனா
சேர்ப்பார்கள். இவ்வைந்து தத்துவங்களும் ஆன்மாவின் பஞ்ச கஞ்சுகம் எனப்படும். பஞ்ச கஞ்சுகம் என்பது ஐந்து சட்டை. இராகம்.
இப்ப உங்களுக்கு தெரியும், இப்ப நாங்கள் ஒரு ஒரு அடிப்படையிலே தத்துவத்தையும் இப்ப நான் உங்களுக்கு இப்ப ரெண்டு வகுப்புல சொன்ன விளக்கம் வந்தபடியால் இதை இதை வாசிக்கிற பொழுது உங்களுக்கு இனி நேராக விளங்கும். அப்படி இல்லாமல் இதை வாசித்திருத்தீர்களானால் கொஞ்சம் அது பற்றுவதற்கு மூல கஷ்டப்படும். அதனால்தான் அந்த 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 மினக்கெடுதல் செய்தேன். இப்ப உங்களுக்கு தெரியும், இப்ப இப்ப உங்களுக்கு தத்துவத்தோட பயிற்சி இருக்கிற போலவும் அது எங்கே இருந்து பிறக்கிறது மட்டும்தான் இப்ப இதுல தேட வேண்டி இருக்கிறது. நீங்க
இராகம், வித்தை, கலை ஆகிய மூன்றும் ஆன்மாவினுடைய இச்சா ஞான கிரியாசக்திகள் தொழில் செய்வதற்கு துணையாதலால் அது தன்னை உணர்ந்து நான் இச்சிக்கிறேன், நான் அறிகிறேன், நான் செய்கிறேன் என்று கருதுகின்றது. இப்படி கருதுவிக்கும் தத்துவம் புருட தத்துவம் எனப்படும்.
புருட தத்துவத்துக்கு விளக்கம் சொல்றோம். நாங்கள் இந்த அடுத்ததாக காலம் நீதி கலை வித்தை அராகம் புருடன் என்றோமே, அங்கேதான் நான் உணர்கிறேன், நான் செய்கிறேன், நான் விரும்புகிறேன் என்ற நிலை வருகிற பொழுது அது புருட தத்துவம் என்று பேசப்படுகிறது.
திரியும் எண்ணையும் நெருப்பும் சேர விளக்கென்ற பொருள் தோன்றுவது போல கலை, வித்தை, இராகம் ஆகிய மூன்றும் சேர புருட தத்துவம் தோன்றும்.
அதாவது இது மூன்றும் தான், அது அதுதான் இந்த மூன்றும். ஆனால் மூன்றினுடைய சேர்க்கையிலே அது வேறொரு வடிவம் வருகிறது. அதாவது திரி, நெருப்பு, எண்ணெய் மூன்றும் சேர்ந்தவுடனே தோன்றுவதை விளக்கு என்கிறோம். விளக்கிலே என்ன இருக்கிறது என்றால் திரி, எண்ணெய், இதற்கானால் இந்த மூன்றும் சேருகிற சேர்க்கையிலே ஒரு வடிவம் வருவது போல இந்த இந்த ஐந்தும் சேர்ந்ததாலே வருகிற ஒரு வடிவத்தை தான் புருட தத்துவம் என்று அவர்கள் சொல்கிறார்கள்.
இத்தன்மை தாகிய ஆன்மாவையே புருடம் என்பாரும் உலக. கலையினின்றும் மூல பிரகிருதி,
அதாவது இந்த ஐந்து செயல்படத்தக்க, விரும்பத்தக்க, அறியத்தக்க கால எல்லை நியதி எல்லைகளுக்கு உட்படுத்தப்பட்ட ஆன்மாவைத்தான் புருட தத்துவம் என்றும் சொல்கிறார்கள். அது ஒரு பகுதியினர் அப்படி சொல்றார். இதுல நிறைய மாற்றங்கள் தத்துவ நூல்கள் படிக்கிற பொழுது வரும். நீங்கள் அதாவது அந்தந்த நூலுக்கு அளவுல விளங்க வேண்டுமே தவிர இந்த இதையே ஆன்மா, புருட தத்துவத்தை ஆன்மா என்று சொல்கிறவர்களும் இருக்கிறார்கள்.
கலையின் நின்றும் மூல பிரகிருதி தோன்றும். காலம், நியதி, கலை, வித்தை, இராகம், புருடன், மூல பிரகிருதி ஆகிய ஏழும் வித்யா தத்துவங்கள் எனப்படும்.
பாருங்கள், இந்த மூல பிரகிருதி என்றதுதான் பிரகிருதி தத்துவம் என்று நாங்கள் சொன்ன அந்த பிரகிருதி மாயை என்று சொல்வது. பிரகிருதி மாயை எங்க தோன்றுகிறது? கலையிலே இருந்து தோன்றுகிறது என்கிறார். தத்துவங்களிலே இந்த அடுத்தடுத்து ஒன்று ஒன்று தோன்றுவதில்லை. தோற்ற முறையிலே இதுதான் அடுத்தது. ஆனால் இது தோன்றுகிற இடம் என்பது கலையிலே இருந்துதான் பிரகிருதி மூல பிரகிருதி மாயை தோன்றுகிறது என்கிறார்.
பிரகிருதியிலிருந்து குண தத்துவம் தோன்றும். இதிலே சத்துவம், ராஜசம், தாமசம் என்னும் மூன்று குணங்களும் சமமாய் நிற்கும்.
நான் வயது போன பிறகு படித்து சொல்லுகிறபடியால் உங்களுக்கு தத்துவத்தை வரிசைப்படுத்தி சொன்னேன், பிறப்பு முறை வரிசைப்படுத்தி சொல்லவில்லை. நீங்கள் இனி உங்கள் மாணவர்களுக்கு படிப்பிக்கிற பொழுது தத்துவங்களை வரிசைப்படுத்துவதோடு புறப்பு முறையும் வரிசைப்படுத்தி சொல்லுகிற ஆற்றல் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது அது இன்னும் சிறப்பாக இருக்கும் என்பதற்காக இதை சொல்கிறேன். எது எதிலிருந்து எது எது பிறக்கிறது என்ற அந்த வரைபடம் மனதிலே இருக்க வேண்டும். இப்பொழுது மூலப்பிரகிருதி கலையிலே இருந்து தோன்றுகிறது. இனி மூலப்பிரகிருதியிலே இருந்து வாசிங்கள்.
பிரகிருதியிலிருந்து குணதத்துவம் தோன்றும். இதிலே சத்துவம், ராஜசம், தாமசம் என்னும் மூன்று குணங்களும் சமமாய் நிற்கும். சத்துவ குணமானது மன உறுதி, சாமர்த்தியம், சாந்தம், பெருமகிழ்ச்சி, நேர்மை, நன்முயற்சி, இனிமை, பொறுமை, திருப்தி, மோக்ஷ ஆசை, இந்திரிய அடக்கம், சீவகாருண்யம் ஆகிய இவைகளை உண்டாக்கும்.
மொத்தத்தில் நல்ல குணங்கள் எல்லாவற்றையும் உருவாக்கும். அதாவது இப்ப இதெல்லாம் நீங்க திருக்குறள்ல படிச்சிட்டபடியால் உங்களுக்கு இது புதுசு இல்லை. சாத்வீகம் இல்லாட்டி இந்த இடத்துலதான் இது விளங்க வேணும். சாத்வீக குணம் நன்மை எல்லாவற்றுக்குமான, அதாவது அதை அவர் பகுத்து சொல்லுகிறார். இன்னும் வரக்கூடிய நல்ல குணங்கள் எல்லாவற்றுக்கும் சாத்வீக குணமே அடையாளமாக இருக்கு.
ராஜச குணம் கடினம், குரூரம், கடினம் அதாவது குரூரம், உலக விஷயங்களில் உற்சாகம், செருக்கு, தயவின்மை, உலக இன்ப இச்சை, இடம்பாச்சாரம் ஆகிய இவைகளை உண்டாக்கும். தாமச குணம் திருப்தியின்மை, சோம்பல், இழிவான சீவியம், தீய உணவில் இச்சை, பேருண்டி பிரியம், பிறருக்கு இடர் செய்தல்.
பேருண்டி பிரியம் உங்களுக்கு நிறைய சாப்பிடுற ஆசை.
பிறருக்கு இடர் செய்தல், அறிவீனம் ஆகியவற்றை உண்டாக்கும். குணதத்துவத்தினின்றும் சத்துவம் மிக்கதாய் புத்தி தோன்றி பொருள்களை ஆராய்ந்து நிச்சயிக்கும்.
புத்தி தத்துவம் தோன்றுவது குணதத்துவத்திலே இருந்து. அந்த பிறப்பு முறையை கவனிக்கிறதுக்காக சொல்லுகிறேன். குணதத்துவத்துக்கு அடுத்தது புத்தி தத்துவம். அது சாத்வீகம் மிகுந்து புத்தி தத்துவத்திலே இருந்துதான் குணதத்துவம் பிறக்கிறது.
குணத்தத்துவத்தினின்றும் சத்துவம் மிக்கதாய் புத்தி தோன்றி பொருள்களை ஆராய்ந்து நிச்சயிக்கும். புத்தியினின்றும் ராஜசம் மிக்கதாய் அகங்காரம் தோன்றி அகந்தைக்கு காரணமாய் உடம்பிலுள்ள வாயுக்களை எழுப்பி தொழில் செய்தற்கு காரணமாகும்.
நீங்க இது அடுத்தடுத்து பிறக்கிறது. குணதத்துவத்திலிருந்து புத்தி தத்துவம், புத்தி தத்துவத்திலிருந்து அகங்கார தத்துவம். அந்த அகங்கார தத்துவத்திலே அதுக்கு என்ன சொல்லுகிறார்கள்? வாயுக்களை எழுப்பி அதை படிங்க.
புத்தியினின்றும் ராஜசம் மிக்கதாய் அகங்காரம் தோன்றி அகந்தைக்கு காரணமாய் உடம்பில் உள்ள வாயுக்களை எழுப்பி தொழில் செய்தற்கு காரணமாகும்.
அகந்தைக்கு அடிப்படையாகி வாயுக்களை கொண்டுதான் நம்முடைய உடம்பு இயங்குகிறது. தச வாயுக்களை கொண்டுதான் உடம்பு இயங்குகிறது. அகங்காரம்தான் அந்த வாயுக்களை எழுப்பி அது நம்முடைய இயக்கத்துக்கு காரணமாக இருக்கிறது என்கிறார்.
இது சத்துவம் மிகுந்து நிற்கும் போது தைசதம் என்றும், ராஜசம் மிகுந்து நிற்கும் போது வைகரி என்றும், தாமசம் மிகுந்து நிற்கும் போது பூதாதி என்றும் பெயர் பெறும்.
மூன்று அகங்காரங்களுக்கும் வைக்கப்பட்டிருக்கிற பெயர் தைசதம்,
வைகரி,
பூதாதி. இந்த மூன்றும், ஆனால் இந்த மூன்றும் தத்துவங்கள் அல்ல. அகங்காரத்தினுடைய மூன்று பிரிவுகள். அகங்காரம் தத்துவம். அகங்காரத்தினுடைய சாத்வீக நிலையை தைசதம் என்றும், ராஜச நிலையை வைகரி என்றும்,
தாமச நிலை
மூன்றாக என்றும் பிரிப்பார்கள். இங்க பாருங்க, இதுதான் இந்த குழப்பம். இங்கேயும் ஒரு வைகரி வருகிறது. நாங்கள் வாக்கிலே படிக்கிற பொழுதும் வைகரி வாக்கு படிக்கிறோம். இந்த பெயர்கள் சில நேரத்தில் இரட்டிப்பு வருவதனாலே நாங்கள் குழம்ப கூடாது. இங்கே அதாவது யாராவது ஒருவர் அகங்காரத்தினுடைய ராஜச நிலையை என்ன பெயர் என்றால் வைகரி. அப்ப யாராவது சைவ சித்தாந்தத்திலே வைகரி பற்றி கூறுக என்று பொது கேள்வி போட்டால் நீங்கள் வாக்க பற்றியும் சொல்லலாம், அகங்காரத்தினுடைய இருநிலை பற்றியும் சொல்லலாம்.
அவற்றுள் தைசதத்தின் நின்றும் மனம் தோன்றி இச்சைக்கு இடனாகி இச்சித்து அவற்றிலே பொறிகளை செலுத்தி இது இன்னது என்று சங்கற்பித்து பின்பு ஐயுற்று நிற்கும்.
ஒவ்வொன்றாக சொல்லுகிறார். அதாவது தைசதத்தில் இருந்தால் சாத்வீக அகங்காரத்திலே இருந்து மனம் தோன்றி அதை என்னென்ன செய்கிறது என்று சொல்லுகிறார். மனத்தினுடைய வேலை சொல்லுங்க.
அவற்றுள் தைசதத்தினின்றும் மனம் தோன்றி இச்சைக்கு இடனாகி இச்சித்து அவற்றிலே பொறிகளை செலுத்தி இது இன்னது என்று சங்கற்பித்து பின்பு ஐயுற்று நிற்கும்.
அதாவது முதல்ல ஒரு காட்சி தந்துட்டு இதுதானா என்று அதுக்கு ஒரு ஐயம் வரும். அதை உறுதிப்படுத்துவது பழையபடி புத்தி தத்துவம். மனத்தினுடைய வேலை ஒன்றிலே ஒன்றை ஒன்றிலே ஈடுபட வைத்து அதிலே விருப்பம் உண்டாக்கி அது இன்ன பொருள் தான் என்று அதுவே முதலிலே தீர்மானித்து பிறகு ஐயப்படும் மனம். இப்ப நாம் ஒரு பொருளை கண்டவுடனே இது பேணி என்று நினைக்கிறோம், அல்லது ஒரு பாட்டில் என்று நினைக்கிறோம். பிறகு அது பாட்டில் தானா என்று ஐயப்படுகிற பொழுது அதில் உறுதிப்படுத்துவது புத்தி தத்துவம். சில இடத்துல மன தத்துவத்தோடைய மனதிலேயே விட்டுருவோம். சில இடத்திலே புத்தி தத்துவம் தான் தேவைப்படும் அதை உறுதிப்படுத்துவதற்கு.
முன்கண்ட ஒருவரை நாம் காணும் போது அவருடைய நினைப்பேனும், அவரை போன்ற ஒருவரது நினைப்பேனும் மனத்துக்கு தோன்றி இவர் அவர் என்ற சங்கற்பம் உண்டாகும். அது நிச்சயமாகாவிடில் அதை சிந்திக்கும் போது அவரோ வேறவரோ என்ற ஐயம் உண்டாகும். இவ்வாறு
சில பேரை காணுகிற பொழுது முந்தைய போ கண்டிருக்கிறோம், கண்ட உடனே அது உறுதியாக போய்விடுகிறது. சில நேரத்திலே அதுவே ஐயமாக நிற்கும். நான் முந்தைய பார்த்த அவர்தானா இவர் என்று ஒரு ஐயமாக நிற்கும். இந்த ரெண்டு நிலை தோன்றும். இதெல்லாம் மனதிலே தோன்றுபவை.
இவ்வாறு தூக்கி சிந்திக்கும் போது மனம் சித்தம் எனப்படும்.
இது புதுச்செய்தி. அதாவது இங்கே சித்தம் என்று அதற்கு பெயர் வைக்கிறார்கள். அதாவது ஒரு விஷயத்தை அதுவா இதுவா என்று தூக்கி சிந்திக்கிற பொழுது சித்தம் என்கிறார். சித்தம் என்பது பல இடங்களிலே பல வகையாக சொல்லப்படுகிறது. இந்த நூலிலே இந்த உரையாசிரியருடைய கருத்தாக இதை பதிவு செய்யுங்கள். அதை திருப்பி ஒரு தரம் படியுங்கள்.
அது நிச்சயம் ஆகாவிடில் அதை சிந்திக்கும் போது அவரோ இவரோ வேறவரோ என்ற ஐயம் உண்டாகும். இவ்வாறு தூக்கி சிந்திக்கும் போது மனம் சித்தம் எனப்படும். இங்க ஒரு மேற்கோள் கொடுத்திருக்காருங்க. கண் காது முதலிய பொறிகளுக்கு புலப்படும் பொருள்கள் மிக பல. இவற்றுள் சிலவற்றையே நாம் அவதானிக்கின்றோம், ஏனையவற்றை அவதானிப்பதில்லை. பொருள்களை இவ்வாறு வகுத்து சிலவற்றை மாத்திரம் அவதானிக்க செய்வது சித்தம் என்பாரும் உளர்.
சித்தம் பற்றிய இன்னொரு விவரம் தருகிறார்கள். இங்கே மனம் ஆகிற பொழுது அதற்கு சித்தம் என்று பெயர் என்று சொன்னார்கள். என்னென்று சொல்கிறார், இப்ப எங்களுடைய ஐம்புலனுக்கும் பல காட்சிகள் படுகின்றன, ஆனால் குறித்த சிலவற்றில் தான் மனம் செல்லுகிறது, அப்படி செலுத்துவதற்கு சித்தம் என்று பெயர் என்று சொல்கிறார்கள். இதை தவிர மனம், புத்தி, அகங்காரம் என்றனுடைய மூன்றினுடைய தொகுப்பும் சித்தம் என்று சொல்லப்படுகிற முறைமையும் இருக்கிறது.
மேற்கோள் முடிதுமையா? தைசதத்தின் என்றும் காது, துவக்கு, கண், நாக்கு, மூக்கு என்னும் ஞானேந்திரியங்கள் ஐந்தும் தோன்றும். இதுக்கு ஒரு மேற்கோள் கொடுக்கிறாருங்க. ஆன்மாவானது ஞானேந்திரியங்கள் வழியாய் நேரே பெறும் அறிவு நிர்விகற்ப அறிவு. ஒளியும் ஒலியும் நாற்றமும் ஏனையவும் ஒரே தன்மையவாய் விகற்பமின்றி ஒரு தாக்கம் போல அறியப்படுதல் அவ்வறிவாகும். அதை மனமானது பற்றும்.
நிர்விகற்பம் சவிகற்பம் என்று ரெண்டு வார்த்தை பிரயோகம் வைக்கிறார்கள். பிரிவில்லாமல் ஒரு விஷயம் நம் கண்ணிலே பட்டாலோ கண்ணிலேயோ ஒரு அறிவு கருவியிலே பட்டால் அது நிர்விகற்ப அறிவை தருவது. சவிகற்பம் என்பது பிரிவோடு சேர்ந்து நாம் ஒரு பொருளை உறுதியாக காண்பது. இவர்களுடைய நான் முன்பும் உங்களுக்கு திருக்குறள் வகுப்பிலே சொல்லியிருக்கிறேன். இப்ப இதை நான் பார்க்கிறேன், ஒரு பேனை என்று பதிவுகிறது என்கிறது. முதல் நிலையிலே இது பேனையாக தோன்றுவதில்லை, அது வேகமாக நடக்கிறபடியால் பேனை என்று நான் முடிவு செய்து விட்டதாக நினைக்கிறேன். கண்ணுக்கு படுகிற பொழுது இது வெறும் பிரிவில்லாத ஒரு பொருளாகத்தான் தோன்றும். பிறகு கண்ணுக்கூடாக உள்ளே போய் மனம் ஆராய்கிற பொழுதுதான் இது இன்ன பொருள் என்று நிச்சயிக்கிறோம். அப்படி வெளிப்புலனிலே படுகிற பொழுது அது நிர்விகற்ப காட்சி, உள்ளே அது உறுதிப்படுத்தப்படுகிற பொழுதுதான் அது சவிகற்ப காட்சி என்று சொல்லப்படும்.
அந்த மேற்கோள் முடியுதுங்க. வைகரி அகங்காரத்தில் நின்றும் கண்ணேந்திரியங்களாகிய வாக்கு, பாதம், பாணி, பாயு, உபத்தம் என்னும் ஐந்தும் தோன்றும்.
சுலபமான வழி அறிவு. அறிவு அறிவுக்கு காரணம் சாத்வீகம், அங்கிருந்து அறிவு கருவிகள் தோன்றுகிறது. செயலுக்கு காரணம் ராஜசம், ராஜசத்திலே இருந்து செயல் கருவிகள் தோன்றுகின்றன. தாமசம் மயக்கத்துக்கு காரணம், மயக்கத்துக்கு காரணமான தன்மாத்திரைகள் அங்கே இருந்து தோன்றுகின்றன. அதைத்தான் இவர்கள் அந்த பெயரிட்டே சொல்லுகிறார்கள்.
வைகரி அகங்காரத்தில் இருந்தும் கண்ணேந்திரியங்கள் ஆகிய வாக்கு, பாதம், பாணி, பாயு, உபத்தம் என்னும் ஐந்தும் தோன்றும். பூதாதி அகங்காரத்தினின்றும் சத்தம், பரிசம், ரூபம், ரசம், கந்தம் என்னும் ஐந்து தன்மாத்திரைகள் தோன்றும். தன்மாத்திரைகள் ஐந்தினின்றும் முறையே வான், வளி, தீ, நீர், நிலம் ஆகிய பூதங்கள் ஐந்தும் தோன்றும். இங்க ஒரு மேற்கோள் கொடுத்திருக்காருங்க தன்மாத்திரைகளுக்கு. பரிசத்திலே சத்தமும், ரூபத்திலே சத்த பரிசமும், ரசத்திலே சத்த பரிச ரூபமும், கந்தத்திலே சித்த பரிச ரூப ரசமும் உள்ளன. இப்படியே பரிசத்திலே சத்தமும், ரூபத்திலே சத்த பரிசமும், ரசத்திலே சத்த பரிச ரூபமும், கந்தத்திலே சத்த பரிச ரூப ரசமும் உள்ளன. இப்படியே வழியில் வானும், தீயில் வான் வழிகளும், நீரில் வான் வழி தீயும், நிலத்தில் ஏனைய நான்கும் உள்ளன. இதை பாரிடை ஐந்தாய் பரந்தாய் போற்றி, நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி, தீயிடை மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி, வழியிடை இரண்டாய் மகிழ்ந்தாய் போற்றி, வெளியிடை ஒன்றாய் விளைந்தாய் போற்றி என்னும் திருவாசகத்தாலும் அறிக.
அதாவது இந்த ஒரு காலத்திலே அறிவு மொழி சமஸ்கிருதமாகத்தான் இருந்தது. அதனாலே அறிவு சார்ந்து தமிழிலே சிந்தித்தவர்கள் எல்லாம் இந்த வடமொழி சொற்பிரயோகங்களை அப்படியே எடுத்துக்கொண்டு சொல்கிறார்கள். இந்த சப்த ரூப கந்தம் இதெல்லாம் வடமொழி சொற்கள். பிறகு இந்த மொழி பெற்றுதல் வந்த பிறகு அதுக்கு மாற்றினார்கள். இன்றைக்கும் ஆங்கிலத்திலே ஒரு விருப்பம் வந்த காரணத்தினாலே அது சார்ந்த அறிவியல் பேசுகிற பொழுது ஆங்கில சொற்களை கலப்பது தவிர்க்க முடியாமல் ஆகிறது. அது அதை பற்றி இன்றைக்கு ஒருவரும் கவலைப்பட மாட்டார்கள். இந்த வடமொழி கலப்பதை பற்றி மட்டும் கவலைப்படுவார்கள். சும்மா இது ஒரு உபரி செய்தியாக சொன்னேன். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், ஆகாயத்திலே ஒரு குணம், இது நாம படித்தது தான். ஆகாயத்திலே இருந்து காற்று தொடங்கு வருகிற பொழுது அதிலே இரண்டு குணம். ஆகாயத்திலே சப்தம் மட்டும்தான் அதனுடைய குணம். பிறகு காற்றிலே சப்தமும் இருக்கும், அதே நேரத்திலே ஸ்பரிசமும் இருக்கும். ரெண்டு குணம் வந்துவிடும். பிறகு காற்றிலே இருந்து நெருப்பு பிறக்கிறது. நெருப்பு பிறக்கிற காரணத்தினாலே அதிலே மூன்று குணமும் இருக்கும், சப்தமும் இருக்கும் ஸ்பரிசமும் இருக்கும், அதுக்கு பிறகு ரூபமும் இருக்கும், காட்சியும் வந்துவிடும். இந்த மூன்றும் பிறகு அடுத்ததாகிய நீருக்கு வருகிற பொழுது நாலாவது குணம், இந்த மூன்று குணங்களோடு நாலாவது குணமாகிய சுவை சேரும். பிறகு நிலத்துக்கு வருகிற பொழுது வாசனை சேரும். அது வடமொழியில என்ன சொல்றார்கள், அதற்கு
கந்தம்,
கந்தம் என்று சொல்வார்கள். கந்தம் என்றால் வாசனை. அப்போ ஒவ்வொரு பூதமாக இரக்கமுறை 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 ஒவ்வொரு குணங்கள் கூடிக்கொண்டே போகின்றன. நிலத்திலே ஐந்தும் இருக்கிறது. அதாவது உங்களுக்கு தெரியும், நிலத்துக்கு வாசனை இருக்கிறது. அது நிலத்துக்குரிய தனி குணம், இந்த வாசனை என்ற குணம் நிலத்திலே தான் அது உண்டாக்கப்படுகிறது. அதனால தான் எங்கள் ஐயா சொல்லுவார், மண் வாசனை என்று சொல்லுகிற பழக்கமே மண்ணிலே இருந்து தான் வாசனை வந்தபடியால் வந்ததாம். மண் வாசனை என்று நாங்கள் சொல்லுகிறோம். அதில் அஞ்சு குணமும் இருக்கு, வாசனை இருக்கும், அதுபோல சுவை இருக்கும், மண்ணிலே ஒரு சுவைத்தன்மை உண்டிருக்கும், அதுக்கு வடிவம் இருக்கும், காட்சி இருக்கும், சப்தம் இருக்கும், இவ்வளவும் மண்ணுக்கு ஐந்து குணமும் இருக்கும். அடுத்ததுலே நாலு குணம் இருக்கும், அடுத்ததுலே மூன்று குணம், ரெண்டு குணம். ஆகாயத்துக்கு வருகிற பொழுது ஒரே ஒரு குணம், சப்தம் மட்டும்தான். அதுதான் ஆகாய பூதத்தை தூய்மை உள்ள பூதமாக நாம் கருதுவதற்கு காரணம். உயர்ந்த ஆகாயம் என்கின்ற அந்த தத்துவத்துக்கு போகிற அந்த ஆகாயம், நாங்கள் இன்றைக்கு ஆகாயம் என்று சொல்லுகிற அந்த இதையும் நாங்கள் மாசுபடுத்தி இருக்கிறோம். உயர் ஆகாயத்தை, அந்த ஆகாயத்திலே ஒரே ஒரு குணம், சப்தம் மட்டும்தான் இருக்கும் என்கிறது இந்த ஐந்து பூத புறப்பிலே அவர்கள் சொல்லுகிற முறைமை. இதை திருவாசகத்திலே அவர் பாடியிருக்கிற அந்த பாடலை எடுத்து காட்டுகிறார்.
நிலத்தத்துவ அணுக்கள் நாற்கோணம், நாற்கோணம் நீர் அணுக்கள்,
உண்மை விளக்கத்திலே படித்தீர்கள். ஒவ்வொன்றும் அணுக்களாலே ஆக்கப்படுகிறது. இந்த பூதங்கள் ஒவ்வொரு பூதங்க அணுக்களுக்கும் ஒரு வடிவம் இருக்கிறது என்பதை உண்மை விளக்கத்திலே அவர் சொல்லித்தந்தார். இங்கே சதுரம், அதாவது நில அணுக்களுக்கு சதுரம். நான் அது உங்களுக்கு அந்த வகுப்பிலே சொன்னது, அது அந்த வடிவம் பெறுவதற்கு காரணம் கூட தெரியும். சதுரம் என்றால் ஒன்று ஒன்று அடிக்கினால் ஒரு ரூபம் வந்துவிடும். அது மாதிரி இதற்கான அணுக்களுக்கு பெயர் சதுர அணுக்கள், சதுர வடிவம் கொண்டவை. அடுத்தது
நிலத்தத்துவ அணுக்கள் நாற்கோணம், நீர் அணுக்கள் பிறை வடிவம்.
அந்த அலைகளாக எழும்புவதற்கு காரணம் என்று நாம் சும்மா ஒரு கற்பனை பண்றதுதான். அதற்கு பிறை வடிவமாக இருக்கும் நீர் அணுக்கள்.
தீ அணுக்கள் முக்கோணம்,
முக்கோணம் அது நெருப்பாக எரிகிறதற்கு அதுதான். அதை அந்த ஸ்வஸ்தி என்று சொல்கிறோமே, அது அந்த தீ அணுக்களுக்கான வடிவம்.
வளி அணுக்கள் அறுகோணம்,
அறுகோணம் அது சுற்றி இயங்குவ காற்றாக அசைவதற்கு காரணம் அந்த அந்த வடிவம் என்கிறார்கள்.
வான் அணுக்கள் வட்டம்,
வட்டம் அதுதான், அது ஒட்டுமொத்தத்தையும் உள்ளடக்கி நிற்கிறது.
நூறு ஒன்றரை பக்கம் இருக்கு இல்லையா, படிச்சுட்டோமா?
இன்றைக்கு நிறுத்துவோம், நாளை அடுத்த வகுப்புல மிக்கத்தை படிப்போம். அதாவது ஐம்பூதங்கள் வரைக்குமான விஷயங்கள் படித்திருக்கிறோம், அதை குறித்துக் கொள்ளுங்கள். அதுல இருந்து மிகுதியை படிப்போம். இப்ப நீங்கள் இதில் கவனிக்க வேண்டியது எந்தெந்த தத்துவங்கள் எதிலே இருந்து பிறக்கின்றன என்ற விவரத்தை இப்பொழுது கடைசி ரெண்டு வகுப்பிலே இதெல்லாம் படித்து விட்டீர்கள். இந்த புறப்பு முறைமைகளும் அதனுடைய தனித்தனி அந்த தத்துவங்களுடைய விசேட தன்மைகளையும் இதிலே அவர் சொல்லுகிறதை பதிவு செய்து கொள்ளும் அடுத்த வகுப்பில.
உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி.